முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் திருமிகு இ வெங்கடேசன் அவர்கள் உழைப்போம் உயர்வோம் உழைப்பாளர் நலன் காப்போம் என்ற தலைப்பில் வழங்கிய உரையினை கேட்கலாம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இ வெங்கடேசன். தொழிலாளர் துறையின் சார்பாக நான் தற்போது பேசுகிறேன். திருச்சி மாவட்டம் தொழிலாளர் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று உலகையே தாங்கி நிற்கும் தொழிலாளர்களுக்கு தங்களுடைய சிறப்பான நாளாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த தொழிலாளர் தினம் எப்படி உருவாகியது, தொழிலாளர்களுக்கான சர்வதேச அளவில் உலக அளவில் உள்ள நன்மைகள், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள தமிழக அரசு செய்யும் நன்மைகளை பற்றி நான் சிறிது தங்களுக்கு எடுத்துக்கூற விருப்பப்படுகிறேன். தாங்களும் ஆர்வமுடன் கேட்பீர்கள் என்று நம்புகிறேன்.
சார், நம் எந்த ஒரு விஷயமும் அதோட இயக்கம் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயங்கள். எவ்வளவு தான் ஒரு அறிவியல் வளர்ச்சியில் வந்து மிஷினரிகள் வந்தாலும் அதை இயக்குவதற்கு அப்படிங்கிற வகையில் வந்து நம் மனிதர்களுடைய முக்கிய பங்கு வகிப்பு இருக்கக்கூடிய விஷயம். அதாவது அனைத்து பணிகளுக்கும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று ஒரு சிறப்பு தினமாக இன்று அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் வந்து இந்த மே
தொழிலாளர் தினம்
தொழிலாளர் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. முதல்ல வந்து இந்த தொழிலாளர் தினம் எப்போ வந்து கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது, அதோட முதல் ஒரு வரலாற்றை முதல்ல சொல்லுங்க சார்.
மிக சிறப்பான கேள்வி. இந்த தொழிலாளர் தினம் வந்து உலக அளவில் வந்து குறிப்பாக ஐரோப்பிய கண்ட்ரி வந்து புதிய நாடுகளை கண்டுபிடிக்கிறது வந்து 15-16 நூற்றாண்டுகளில் அதனுடைய வேட்கையை ஆரம்பித்தது. புதிய நாடுகள் கண்டுபிடிக்க தொழில் புரட்சி ஏற்பட்டது. குறிப்பாக ஐரோப்பாவில் உள்ள பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகள் தன்னுடைய கண்டுபிடித்த நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் அங்கிருந்து இறக்குமதி செய்யவும் தொழில் புரட்சியின் ஏற்பட்டதன் காரணமாக பெருமளவிலான கனரக இயந்திரங்கள் உருவாக்கும் தொழிற்சாலைகள், உற்பத்தி தொழில் நிறுவனங்கள், சுரங்க தொழில்கள் ஏற்பட்டது. அவ்வாறு தொழில்கள் ஏற்படும் போது அந்த குறிப்பாக தொழிலாளர்களுக்கு அதிகமாக அப்போல்லாம் வந்து 15-18 மணி நேரம் வேலைப்படும். அங்கு உள்ள ஆண்டா நடைமுறை பணியாளர்கள் முறையில 18 மணி நேரம் வேலை செய்வதை கட்டாயப்படுத்தப்பட்டது. முதன் முதல் இங்கிலாந்தில் தான் இந்த மாதிரியான தொழில் புரட்சி ஏற்பட்டதுனால அந்த தொழிலாளருக்கு உண்டான கோரிக்கைகளும் அவர்களுக்கு உண்டான வேலைகளான நேரக்குறைப்பு 8 மணி நேரம் வேலைங்கிற முதல் எழுச்சி வந்து இங்கிலாந்து தான் ஏற்பட்டது. ஆனால் இந்த தொழிலாளர் தின மே 1 குறிப்பாக நம்ம கடைபிடிக்கிறது 8 மணி நேரம் வேலைங்கிறது அமெரிக்கால சிகாகோ நகரில் 1861 அங்கு ஒரு வேலை நிறுத்தம், அதாவது பொது ஸ்ட்ரைக்ங்கிற அடிப்படையில ஒரு அறைக்கூல் விடப்பட்டது. அந்த நாள் அடிப்படையில தான் வந்து உலகம் ஃபுல்லா வந்து மே 1 வந்து சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுதான் ஒரு குறிப்பாக ஒரு சிறிய வரலாறு, தொழிலாளர் தினத்துக்கான வரலாறு. அது அந்த 8 மணி நேரம் வேலைங்கிறது ஐரோப்பாவில் ஆரம்பித்தது வந்து பிறகு வந்து பெரிய அளவில் அது எழுச்சி ஏற்பட்டது. காரணம் தொழிலாளர்கள் தந்தை என்று கூறப்படுகிற ஜெர்மனியில் பிறந்த கார்ல் மார்க்ஸ், ஏஞ்சல் என்பவர்கள் 1848 காஸ் கேபிட்டல் என்கிற ஒரு தொழிலாளர்கான ஒரு புரட்சி புத்தகம் எழுதினார்கள். அந்த புத்தகத்தில் வந்து 8 மணி நேரம் வேலை வந்து தொழிலாளர்கள் எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் தான் உலகில் வந்து பெருமளவு தொழிலாளர் புரட்சி ஏற்பட்டு ரஷ்யாவில் வந்து 1917 தொழிலாளர்காண்டி ஒரு அரசாங்கமே அமைக்கப்பட்டது. அதே மாதிரி உலக அளவில் எல்லா நாடுகளும் அந்த தொழிலாளர்களை காண்டு மே 1 வந்து தொழிலாளர் தினம் கண்டுபிடிக்கும் போது இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழகத்தில் தான் அதனுடைய எழுச்சி வந்து ஏற்பட்டது. அதாவது தொழிலாளர்களுக்கான முதல் எழுச்சி இந்தியாவில் வந்து 1923 தமிழகத்தை சேர்ந்த சிங்காரவேலர் மற்றும் தொழிற்சங்கவாதி தெரிவிக்க அவர்களால் சென்னையில் வந்து 8 மணி நேரம் வேலையும் தொழிலாளர்களுக்கு மே 1 வந்து தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1948 நம்முடைய அரசியல் மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் தொழிற்சாலை சட்டம் இயற்றப்படும் போது 8 மணி நேரம் வேலை வந்து அரசியல் சட்டப்பூர்வமாக அது வந்து எல்லா நிறுவனங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சட்டமாக்கப்பட்டது. இந்த தொழிலாளர் தினம் வந்து குறிப்பாக இந்தியாவில் முதல் வந்து தொழிலாளர் அரசாங்கம் அமைச்ச கேரளாவில் இஎம்எஸ் நம்பூர்திபாரி அவர்கள் தான் மே 1 வந்து தொழிலாளர் தினமாக அறிவித்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம 1969 தமிழகத்தின் நம்மளுடைய முன்னாள் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள் மே 1 வந்து தொழிலாளர் தினமாக அறிவித்து அரசு விடுமுறையாக ஏற்படுத்தினாங்க. பிறகு வந்து அதே நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் வலியுறுத்தன் காரணமாக மத்தியில் 1990 வந்து மத்தியில் அமைந்த விபி சிங் அரசாங்கம் வந்து மே 1 வந்து தொழிலாளர் தினமாக அறிவித்து விடுமுறையாக சர்வதேச தொழிலாளர் தினத்தை கடைபிடிக்க அந்த தொழிலாளர்களும் விடுமுறை அடிச்சு தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுதான் ஒரு சுருக்கமான வரலாறு.
சார், இப்போ எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தன் கை தாங்கி ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவங்க வந்து தொழிலாளர்கள். இப்போ தொழிலாளர்களோட அவசியம் எந்த அளவுக்கு, அவங்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு சார்?
இப்போ இயந்திரமயமாகி நவீன உலகத்துல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றேன், இந்த அளவு இருந்தாலும், அதாவது சித்திரம் கையிருந்தால் தான் சித்திரம் எழுத முடியுங்கிற மாதிரி தொழிலாளர் இருந்தால்தான் அந்த நாட்டுடைய முதுகெலும்பு. அவங்களுடைய உழைப்பின் காரணமாக எந்த ஒரு தொழிலும் வளர்ச்சி அடைய முடியும். அந்த தொழிலும் வளர்ச்சி அடைஞ்சால் தான் நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம் அவங்களுடைய உழைப்பின் காரணமாக எந்த ஒரு தொழிலும் வளர்ச்சி அடைய முடியும். அந்த தொழிலும் வளர்ச்சி அடைஞ்சால் தான் நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம். அதனால தொழிலாளர்கள் வந்து அரசாங்கமும் சரி தொழில் நிறுவனங்களும் சரி தொழிலாளருடைய உழைப்பின் அவசியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும், செயல்பட்டு வந்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் வந்து நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சிறார் குழந்தை, குழந்தை தொழிலாளர் முறை வைப்பு போன்றவற்றுக்கான அதிக கவனம் செலுத்தி தொழிலாளர் முன்னேற்றத்துக்கு அரும்பாடுபட்டு வருகிறார். எனவே ஒவ்வொரு அரசாங்கம் மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களும் தொழிலாளருடைய அவசியம் உணர்ந்துதான் செயல்பட வேண்டும், செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதன் காரணமாக நம்முடைய மாநிலமும் நம்முடைய நாடும் வந்து இப்போ உலக அளவில் மூன்றாவது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக வரப்போது தமிழகம் வந்து இந்தியாவில் உள்ள முக்கியமான ஒரு 2-3 தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் முழுக்க முதுகெலும்பாக உள்ளது வந்து தொழிலாளர்களுக்கு உண்டான நலன்களை சிறப்பாக செய்து கொண்டு வருதலே ஆகும்.
இப்போ தொழிலாளர்கள் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான சட்டங்கள் இருக்கப்போ இந்த தொழிலாளர்களுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன சார் இருக்கு?
அதாவது இந்தியா வந்து நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி வந்து ஆங்கில அரசாங்கம் கீழ், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்கும்போது பல்வேறு தொழிலாளர் நலச்சட்டங்கள் இயற்றப்படுறது. அது சுரங்க தொழிலாளர் சட்டம், தொழிற்சாலைகள் சட்டம், இதை மாதிரி பலவிதமான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு நமக்காண்டி ஒரு தனி அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பிறகு 1950 அந்த சுதந்திரம், 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு பல்வேறு விதமான தொழிலாளர் நலச்சட்டங்கள் இயற்றப்படுது. குறிப்பாக வந்து தொழிற்சாலைகள் சட்டம், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், இது மாதிரி எண்ணற்ற ஏறக்குறைய ஒரு 50 மேற்பட்ட தொழிலாளர் நலச்சட்டங்கள் இயற்றப்பட்டு வருகிறது. அதில் வந்து இப்போ எல்லாமே இப்போ இயந்திரமயமாதல் குறைந்து எல்லாமே ஒர்க்கருடைய கிராஜுவேஷன் கவர்மெண்ட்டு செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியானதுனால இப்போ அமைச்சரா தொழிலாளர்கள் அதிகமான அளவில் எல்லா தொழிலும் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கும் வந்து தொழில் பாதுகாப்பு, அவங்களுக்கும் வந்து தொழிலாளர் நலன் வேண்டுங்கிற காரணத்தின் காரணமாக அமைப்புச்சாரா தொழிலாளர் நல சட்டங்கள் ஏற்படுது. குறிப்பாக வந்து 1982 வந்து அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நல சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் வந்து தமிழகத்தில் வந்து 1994 வந்து கட்டுமான தொழிலாளர் நல சட்டம், 1999 அமைப்புச்சாரா தொழிலாளர் நல சட்டம் ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் வந்து 2008 அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை மாதிரி பல்வேறு விதமான நல சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை அமல்படுத்துறதன் காரணமாகவே தான் இன்றைக்கு தொழிலாளர் நலன்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுடைய நல்வாழ்வு சிறப்பிக்க அரசாங்கம் வழிவகை செய்துள்ளது.
இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நிரந்தர பணியாளர்களுக்கு வந்து இந்த பிஎஃப் பிடிக்கிறது என்னென்ன எல்லாம் அதுக்கான முறைகள்லாம் என்ன இருக்கு?
அதான் சட்டங்கள் வந்து ரெண்டு முக்கியமா இருக்கு. அமைப்பு தொழில், அதாவது ஆர்கனைஸ் செக்டருங்கிறது ஒரு கடையில் இருக்காங்க, அவங்களுக்கு மாதாந்திர ஊதியம் இருக்கு. அவங்களுக்காண்டிய தொழிலாளர் சட்டங்கள் தான் வந்து இப்போ தொழிற்சாலைகள் இருந்தால் தொழிற்சாலைகள் சட்டம் 1948 இருக்கு. கடைகள் நிறுவன சட்டம் சொல்லி 1948, உணவு நிறுவன சட்டங்கள் 1958, இது மாதிரி அமைச்சரா தொழிலாளர்கள் தமிழகத்தில் அவங்களுக்காண்டி சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் அரசு நிறுவனத்துடன் குறைந்தபட்ச கூலி வழங்கப்படுகிறதா, அவங்களுக்கு டிஏ வழங்கப்படுகிறதா, மற்றும் அவங்களுக்கு வந்து இதர பணி பாதுகாப்பு இருக்கா, பெண்களுக்கு பெண் ஊழியர்கள் இருந்து அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் இருக்கு, அதன் பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து 6 அந்த மெட்டர்னிட்டி லீவ் விடுறாங்களா, அவங்களுக்கு இருக்க வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா, அவங்களுக்கு தரமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் ஏற்பட்டுள்ள, இதை மாதிரி அமைச்சரா தொழிலாளர்களுக்கான பல்வேறு சட்டங்கள் இருக்கு. குறைந்தபட்ச கூலி சட்டம், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, பேமெண்ட் ஆஃப் போனஸ், வேரியஸ் அதாவது பல்வேறு விதமான தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கு. அதன் பிரகாரம் அவங்களுக்கு கண்காணிப்பு. இது இல்லாமல் அமைப்பில் இல்லாமல் இதர தொழிலாளர்கள் இருப்பாங்க. இப்போ தினக்கூலி தொழிலாளர்கள், தெருவோர தொழிலாளர்கள், கட்டுமான தொழில் ஈடுபடுறவங்க, இது மாதிரி வீட்டு பணியாளர்கள், நெசவு தொழில், இதை மாதிரி எந்த ஒரு அமைப்பிலும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் தன்னே சுயமாக சிலதை செய்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்படுத்துக்கண்டு தான் தொழிலாளர் இந்த நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2008 அமைச்சர தொழிலாளர் சட்டம் இந்திய அளவில் ஏற்றப்பட்டாலும் அதுக்கு முன்பே வந்து தமிழகம் முன்னோடியாக 1994 கட்டுமான தொழிலாளர் நலச்சட்டமும், 1993 அமைச்சர தொழிலாளர் வாரியமும் ஏற்படுத்தப்பட்டு அதன் பிரகாரம் தமிழகத்தில் 18 நலவாரியங்கள் இருக்கு. அந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், அமைச்சரா தொழிலாளர், தெருவோர பணியாளர் நலவாரியம், வீட்டு பணியாளர் நலவாரியம், கைவினைஞர்கள் நலவாரியம், நெசவு தொழிலாளர்கள், இது மாதிரி அந்த வாரியங்களில் உள்ள பதிவு செய்து அவங்க தொழிலாளர்களை அரசு வந்து 60 வயதான பிறகு மாதாந்திர ஓய்வூதியம், இது மாதிரி பல்வேறு விதமான நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது.
சார், இப்போ ஒரு தொழிலாளர்கள் பணிபுரிய இடக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளோ இல்லை ஏதேனும் ஒரு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதற்கு ஒரு புகாராக தெரிவிக்கலாம் அப்படின்னா யாரை தொடர்பு கொள்ளணும், என்ன செய்யணும்?
அதாவது தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது சலுகைகள் கிடைக்கலனா இது ரெகுலராக ஒரு ஆய்வு செய்வாங்க. அதுலேயும் அவங்க கண்டுபிடிக்கல, இப்போ நேரடியாக அந்த தொழிலாளர் பாதிக்கப்பட்டிருந்தா அந்தந்த மாவட்டத்திலேருந்து உதவி தொழிலாளர் உதவி ஆணையர் இருக்காங்க, ஒவ்வொரு தாலுக்குலேயும் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் இருக்காங்க, அவங்ககிட்ட நேரடியாக சென்று புகார் அளிக்கலாம். இல்லையா அந்த தமிழ்நாடு லேப tn.labor.in அப்படின்னு வெப்சைட் இருக்க தமிழக அரசு தொழிலாளர் நலத்துறைக்கு, அந்த வெப்சைட்டில் போயிட்டு பதிவு செய்யலாம். இப்போ இங்கே திருச்சி மாவட்டம் இருந்தால் திருச்சி புதுக்கோட்டைக்கு என்னுடைய நம்பர் தொலைபேசி எண் கொடுக்குறேன், அதில் புகார் செய்யலாம். இது மாதிரி பல்வேறு விதமான இருக்குது. தமிழகத்தில் வந்து பெருமளவில் வந்து தொழிலாளர் நலன் காக்கப்படுவதனால புகார்கள் பெருமளவு இங்கே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தொழில் தகராறு சட்டங்கள்லாம் வந்து தமிழகத்தில் மிகவும் குறைந்துள்ளது. ஏன்னா இங்கே வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பீடுகளில் இங்கே தொழிலாளர் சட்டங்கள் சிறப்பாக அமல்படுத்துவதால் அவ்விதமான புகார்கள் பெருமளவில் எழுவது, அவ்விதமான புகார்கள் எழுப்பப்பட்டாலும் அந்த மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து தொழிலாளர் துறை சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு உண்டான அந்த தீர்வுகளை கண்டறிந்து அவர்களுக்கு பல்வேறு விதமான வழிகள் உதவி செய்து வருகிறது.
இப்போ தொழிலாளர்களுக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு சுமூகமான உறவு இருந்து அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் சார்?
அதாவது அந்த தொழிலாளர்களுக்கு, அதாவது இது வந்து த்ரீ பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு, தொழிலாளர்கள், தொழில் நிறுவனம், அரசாங்கம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செயல்பட்டு தான் அந்த மாநிலத்தை தொழில் வளர்ச்சி சிறப்பாக செயல்படும். அதன் அடிப்படையில் தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னு ஒரு இருக்கு, தொழில் தகராறு சட்டம்னு சொல்லிட்டு, அதை நம்ம மாநிலமே ஏற்று அந்த அதன் பிரகாரம் வந்து ஒவ்வொரு ஜூரிஸ்டிகேஷன், ஒவ்வொரு ஏரியாவில், ஒவ்வொரு மாவட்டத்திலேயோ இல்லை 3-4 மாவட்டங்கள் ஒன்றிணைந்தோ அந்த ஒவ்வொரு தொழிலாளர் உதவியான சமரசம் அப்படிங்கிறது, அது மாதிரி தொழில் தாவாக்கள் ஏதோ ஏற்பட்டால், தொழில் தகராறுகள் ஏற்பட்டால் அந்த தொழிலாளர் உதவியான சமரசம் ஆறுகள் மூலம் அந்த தொழிற்சாவை கொண்டு வரப்பட்டு அந்த முத்தரப்பு மூலம் பேச்சுவார்த்தை மூலம் அந்த தொழிற்சாவை தீர்க்கப்பட்டு அந்த தொழில் நல்லுறவை மேலும் சிறப்பாக செயல்பட தொழிலாளர் துறை பங்காற்றி வருகிறது.
சார், இப்போ ஒரு தொழில் நிறுவனம் முன்னேறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்வதற்கு நிறுவனமும் அவங்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்தில் தொழிலாளர்கள் தாங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துக்கள்ல அந்த நிறுவனத்திற்கு வந்து எந்த அளவுக்கு அவங்கள அதை மேம்படுத்தி ஒரு சரியான வகையில் கொண்டு போகிறனால் தானும் உயரலாம், தன்னுடைய நிறுவனமும் உயரலாம் அப்படிங்கிற அளவுக்கு தொழிலாளர்களும் ஒரு சிறப்பான வகையில் பணி செய்தால் நிச்சயமாக நிறுவனம் மட்டுமல்ல நம்மளோட இந்திய அரசோட பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் தகவலையும் சொன்னீங்க சார். தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய உழைப்பே உயர்வு. அந்த உயர்வு வந்து அவர்களுக்கு மட்டுமல்ல நம் இந்திய நாட்டின் உயர்வுக்கு அடித்தளமாக இருக்கவங்க நம்ம தொழிலாளர்கள். அவர்களை கொண்டாடும் விதமாக, அவர்களை மரியாதை செலுத்தும் விதமாகவும், போற்றும் விதமாகவும் இந்த மே 1 தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிற வகையில் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் தொழிலாளர்கள் அவர்களுடைய சிறப்பு பற்றியும், அதே நேரத்தில் எப்பொழுது இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது, தொழிலாளர்களுக்கான சட்ட விதிமுறைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த நேரத்தில் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும், தொழில் பிரிவில் ஒரு புரட்சி ஏற்பட்டு நிச்சயம் இந்தியா பொருளாதாரம் நம் அனைவருக்குமே முன்னேற்றத்தில் அடைந்து இந்தியா ஒரு வல்லரசு நாடாக தானும் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக முன்னேறும், அதற்கு அடிப்படையாக இருப்பவர்கள் நம்முடைய தொழிலாளர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த அரிய நேரத்தில் எனக்கும் இந்த தொழிலாளர் சர்வதேச தொழிலாளர் தினத்தின் அவசியம் குறித்தும், தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகம், அரசு மூன்று செயல்பட்டு எவ்வாறு நம்முடைய மாநிலத்தையும் நாட்டையும் உயர்த்த வாய்ப்பு ஏற்படும் என்ற வகையில் விளக்குவதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கும், புதுகை பண்பலை நிர்வாகத்திற்கும் மற்றும் அது நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுகை பண்பலை நேயர்களுக்கும், வாய்ப்பளித்த புதுகை பண்பலை நிர்வாகத்திற்கும், இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடும் அனைத்து தொழிலாளர் நல்லுள்ளங்களுக்கும் தொழிலாளர் துறை சார்பாக தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை உழைப்போம் உயர்வோம் உழைப்பாளர் நலன் காப்போம் என்ற தலைப்பில் திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் திருமிகு ஈ வெங்கடேசன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டோம். உடன் உரையாடியவர் மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.